புஷ்பாணி ஞானானந்த சுதா மரந்தர ஹரி சம்பித்தலப்யுன்னதி. அறிவு, பிரம்மத்தினுடைய அறிவு, ஆனந்தம், இந்த ஆனந்தமும் அறிவோடு கூடியதான பழச்சார், நல்ல சாரோடு கூடியதான பழங்கள் இருக்க, அந்த பழங்கள்லாம் இந்த பார்க்கல இருக்கான். உங்க இதயம் எனக்கூடியதான பார்க்கல. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த இதயத்துல பகவான் தியானம் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் பகவானே என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஏரியாக தியானம் பண்ணும். ஏரியில இருந்தா என்னென்ன இருக்கும்? ஏரியில வெறும் காஞ்சி போய் தீர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏரின்னு சொல்வேடா, சம்ஸ்கிருதத்துல ஹரதம்னு பேரு ஏரிக்கு. நையாய்க்கால வந்து ஜலஹரதம்னு சொல்றான், ஜலஹரதம் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஏரியினாலே ஜலம் இருந்தாதான் அதுக்கு ஏரின்னு பேரு. விவகாரம் என்ன, அப்படி ஒரு நல்ல ஃபுல்லா இருக்கணும் ஜலம், அதோட ஜலஹரதம் இருக்கணும். அங்க அந்த ஏரியில என்ன சுவாமின்னர், நல்ல மகர்ஷிகள்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவா. கிராமாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியோ குளமோ இருந்தானா அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி போவான். காவேரி கரையில் இருக்கிறவாள்லாம், காவேரி தீரம், தாமிரபரணி தீரம், அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் புத்திசாலிகள்னு சொல்கிறான். நான் சொல்லலை, புராணங்களே சொல்கிறத. என்ன காரணம் தெரியுமோ, நான் ஜனங்கள் அங்கேருந்து நல்லா காத்து அனுஷ்டானம் பண்ணுவா, மனசாந்தியோடு இருந்துட்டுருப்பா. ஆகையால் தீர்த்தம் இருக்கிற இடத்துல தான் சிவிலைசேஷன்லாம் அங்கே தான் டெவலப் ஆகுதுன்னு புத்தகத்தில் படித்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரிவர் சிவிலைசேஷன் சொல்கிறோமே. காரணம் என்ன, அந்த பிரவகிக்கக்கூடியதான ஜலம் இருக்க அதை பருகினவாளுடைய புத்தி சக்தியானது ஜாஸ்தியாக இருக்கு. வெறுமன இடத்துல தேங்கி இருக்கிறது இல்லாமல் ஓடக்கூடியதான ஜலம் இருக்க அது நிஜமாகவே க்ஷேமத்தை கொடுக்குமா. அப்படி ஒரு ஏரின்னு இருக்குமே ஆனால் அங்கே என்ன பண்ணுறா, ஏரி நல்ல தீர்த்தம் இருக்கு, சுத்தமான தீர்த்தமாக இருக்கு. அந்த தீர்த்தத்தோடு இல்லை, அங்கே பிறகு நிறைய மகர்ஷிகள்லாம் வருவாளாம். தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு மாத்திலேயே ஜபம் பண்ணும் பொழுது, உட்கார்ந்து ஜபம் பண்ணும் பொழுது பஞ்சபாத்திரத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும். வெறும் பாத்திரம் இல்லை, தீர்த்த பாத்திரம். தீர்த்த பாத்திரம் இருந்தால் அது ரொம்ப மடின்னு சொல்வா, நல்லதும்பா. ஏன் தெரியுமா, நான் ஸ்ரத்தாவா ஆபஹா வேதம் சொல்றது. எங்கே தீர்த்தம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ரத்தா வளரும். அதனால தான் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஆசமனம் பண்ணுங்கோன்னு சொல்றது. மூணு தடவை தீர்த்தத்தை அச்சுதாயன்மா, அனந்தாயன்மா, கோவிந்தாயன்மா அப்படின்னு பகவன் நாமாவை சொல்லி தீர்த்தம் மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிராப் குடிச்சடையானால் மனசாந்தி அடையும். அதனால தான் ஆசமனமானது ரொம்ப முக்கியம்னு சொல்லி, எந்த பூஜை பண்ணுங்க, எந்த ஜபம் பண்ணுங்க, முதல்ல ஆசமனம் பண்ணுங்கிறல. ஸ்திரீகள் கூட ஆசமனம் பண்ணணும். என்ன வாழ்க்கை என்ன கொம்பா, எல்லாரும் பண்ணணும் ஆசமனம். இல்லை பிராணாயாமம் தான் சில சமயத்தில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அவ உண்டா இருக்கிற காலத்தில் அந்த சமயத்தில் பிராணாயாமம் பண்ணி அது ஏதாவது ட்ரபிள் ஆக போகிறதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கே தவிர எல்லாமே பண்ணலாம். ஜபாதிகள் பண்ணும் பொழுது தீர்த்தம் முதல்ல பக்கத்தில் இருக்கணும். ஏன், ஸ்ரத்தையை கொடுக்கறது உங்களுக்கு. ஆகையால் அந்த பகவான்களுடைய மகர்ஷிகள்லாம் இங்கே வந்து சேருவா. அதுக்கப்புறம் ஸ்வச்சமாக இருக்கும் தீர்த்தம். தீர்த்தமாக இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது. குருவிகள்லாம் வரும், பட்சிகள்லாம் வரும். பெரிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளத்தில் வாத்து இவைகள்லாம் இருக்கிறத விட பட்சிகள் அப்பப்போ வந்து தீர்த்தத்தை வருகும். அதே போலயே காட்டு பக்கத்தில் இருக்கவே ஏன்னால் அங்கேருந்து பிராணிகள்லாம் வந்து தீர்த்தத்தை சாப்பிடுமா. அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம மெட்ராஸில் எங்கே பார்க்க போகிறோம், நமக்கு தீர்த்தம் வருது குழா திறந்தால் வரணும், அது பாதி சமயத்தில் காற்று வருது, அவ்வளோதான். அப்போ என்ன விவகாரம், அந்த தீர்த்தம் நிறைய இருக்கிறத பார்த்தாலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்படி பட்சிகள்லாம் வந்து சேரும். அதில் இருக்கக்கூடியதான ஸ்நானம் பண்ணி நிலையானால் அங்கே இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அழுக்கு போகும். அதோடு மட்டுமில்லை, உள்ள அழுக்கும் போகும். மனசில் இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகள்லாம் போகும். தீர்த்தத்தில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், நதியில் எப்படி ஸ்நானம் பண்ணணும்னே தெரியாது. இப்போ இருக்கிற வாழ்க்கெல்லாம் மதராஸில் இருக்கிற வாழ்க்கை, டவுனில் இருக்கிற வாழ்க்கை ஸ்நானம் எப்படி பண்ணுறதுன்னே தெரியலையே. முதல்ல நதி எந்த பக்கம் பிரவகிக்கிறதே அதுக்கு எதிர் பக்கத்தில் நின்றுட்டு ஸ்நானம் பண்ணணும். அந்த பக்கத்தில் ஸ்நானம் பண்ணால் அடிச்சுன்னு போயிடும் கங்கா நதியில். முதல்ல எப்படி எந்த பக்கம் பிரவாகம் இருக்கோ அதுக்கு எதிர்க்க நின்றுண்டு முதல்ல ஆசமனம் பண்ணி பகவத் தியானத்தை பண்ணி எந்த நதியில் ஸ்நானம் பண்ணுறாலோ அந்த நதிக்கு அர்க்கியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பிராணாயம் பண்ணி சங்கல்பம் பண்ணி இந்த புண்ணிய தினத்தில் இந்த நதியில் நான் ஸ்நானம் பண்ணுறேன், பகவத் அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மூக்கையும் காதையும் மூடிண்டு அப்புறம் மூணு முழுக்க வேகமாக போடணும். அதுக்கப்புறம் தான் சில பேர் கங்கையில் காலை வச்சதுமே ஓ ரொம்ப குளிராக இருக்குதான்னு வெளில வந்துடுவான். முதல்ல ஒரு முழுக்க போடுற வரைக்கும் தான் சிரமம், அதுக்கப்புறம் தானாக சரியாக போயிடும். ஜலம் இருக்கே அந்த ஜலமாகிறது நம்ம சரீரத்துக்கு ரொம்ப ஹிதத்தை கொடுக்கும், உள்ள இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகளையும் போக்கும். ஆகையால் இந்த நதி ஸ்நானத்துக்கு அவ்வளவு ரொம்ப விசேஷம் இருக்கு. அப்படி கலுஷகிரத்து பாபத்தை போக்கக்கூடியது நதி. அதோட சத்வாசனாவிஷ்கிருதம் அழகான வாசனைகளை உண்டு பண்ணுமா. ஏன்னா இந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல மகான்கள் வருவா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான அசுத்திகள்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அங்கே வருவா. அவ வந்தாலே போதும் நல்ல வாசனை மனசுல நல்ல எண்ணங்கள் தோடும். அதோட மட்டுமல்ல, ஏ இங்கேயும் அங்கேயும் போகாமல் அழகாக இப்படிப்பட்டதான பெரிய ஒரு குளம் வச்சுட்டுருக்கே, மனசு எனக்குடையதான அன்னமே ராஜஹம்சமே இந்த குளத்துக்கு வாங்குவா, வேற எங்கேயோ அங்கெங்க இருக்கக்கூடியதான குட்டைகளுக்கு போக வேண்டாம்ங்கிறார் ஆச்சாரியாளுங்க. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், உங்களுக்கு ஒரு பெரிய குளத்தை தயார் பண்ணியிருக்கேன், குளம் நிறைய அழகான ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துக்கு பக்கத்துல மகர்ஷிகள்லாம் தேவதைகள் வந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் வந்து சேவித்துக் கொண்டிருக்கா, அந்த இடத்துல தீர்த்தமும் சுத்தமாக இருக்கு, பட்சிகள்லாம் வந்து சேவிக்கிறது, அதை ஸ்நானம் பண்றவாளுக்கு அழுக்கெல்லாம் உள்ள இருக்கு, சரீரத்துக்கு அழுக்கு எல்லாம் போறது, நல்ல மனசுல வாசனைகளும் உண்டாகிறது, இப்படிப்பட்டதான சாஸ்வதமான அழியாததான நம்ம எரின்னு சொல்றோம். கொஞ்ச நாள் என்ன, ரெண்டு மூணு மாசம் தான் ஜலம் இருக்குது, காவேரியிலே வந்து வச்சிருந்தோம். இப்ப ரீசெண்டஸ்ட் இது போயிருது, காவேரியும் கொள்ளடமும் அவ்வளவு ஜலம் இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நடுவுல ரங்கநாத சுவாமி இவத்தலா காவேரி அவத்தலம் கொள்ளடம் நடுவுனே ஸ்ரீரங்க ராஜபுரமும் அப்படின்னு சப்த பிராகார மத்திய ஏழு பிரகாரத்துக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் கொள்ளடத்துல இருந்து தீர்த்தம் வருதுன்னு பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பார்க்கலாமே. அந்த தீர்த்தம் வரதே ஒரு தங்க குடத்துல தீர்த்தம் கொண்டு வரான்னு, இன்னைக்கும் தங்கம் விற்கிறதுக்கு தீர்த்தம் தங்க குடத்துல இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமா பார்க்கறதுக்கு என்ன அழகா இருக்க, இது எங்கேயாவது பார்க்க முடியுமா இருக்க. இந்த கொள்ளட சமீபத்திலிருந்து பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி விசேஷமாக பார்க்கிறோமா இல்லையோ, அதே விதம் ஸ்ரீராம் 360 நாளும் அங்கே தீர்த்தம் இருக்கான் சுவாமி, அப்படிப்பட்டதான ஒரு குளத்தை வச்சிருக்கேன் வாங்கோங்கிறது. ஏ அனாவசியமாக மனசே, இந்த மனசு எனக்குடைய நான் அன்னப்பட்சிய குட்டைகளுக்கெல்லாம் போய் ஏன் அவஸ்தப்படுறேள், இவ்வளோ அழகான ஒரு குளம் இருக்கே அங்கே வாங்கல அப்படியே இந்த குளத்துல அழகாக அனுபவிங்கும் அப்படின்னு மனசு எனக்குடையதான அன்னப்பட்சிய அட்ரஸ் பண்ணுறாரு. இங்கே எங்கேயோ குளம் இருக்குங்கிற, எங்கே சார்னா மதுராந்தகை மேரியா இல்லை வேற எங்கேயாவது போகணுமா, நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ. அந்த ஏரியை பற்றி இங்கே சொல்கிறார். இப்போ நித்யானந்தர சாலயம், இந்த மனசுங்கிற ஏரி இருக்கு, அது எப்படி இருக்க, நித்யானந்த ரசாலயம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கு. இந்த ஆனந்தம் எனக்குடையத மனசுல ஆனந்தத்தை நீங்க தான் வரவழைச்சுக்கணும். இங்க கடையில கிடைக்காத ஆனந்தம் நிம்மதிங்கிறது உங்க மனசுக்கு நீங்க வரவழைச்சுட்டா தானே வந்துடும். எப்படி நிம்மதி வரவழைச்சுக்கணும், இருக்கிறதோட போடும். இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கார், நமக்கு வச்சுருக்கிறது பகவானோட போட்ட பிச்சை, அவர் இன்னைக்கு நமக்கு இதை கொடுத்துருக்கார், நாளைக்கு இன்னும் கொடுக்கட்டுப்பே, அவர் என்னைக்கு எதை இதை கொடுக்கிறாரோ அப்படி அனுபவிக்கிறோம். வராததை பத்தி இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம், எது நடந்தாலும் பகவான் உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதான் பண்ணி வச்சிருக்க, அது பார்க்கணும். அவருடைய ஸ்வரூபம் என்ன, பக்தாளுக்கு நல்லதே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆகையால் இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு போட்ட பிச்சை போட்டிருக்கார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நித்யானந்தர சாலயம், சரி இந்த குளத்துல தீர்த்தம் இருக்குன்னு சொன்னேன், என்ன தீர்த்தம், ஆனந்தமான ஒரு தீர்த்தம், ஆனந்த ரசம். ரசோ வைசா ரசகேவாயம் லப்துவானந்தி பவதி, தைத்தரிய சொல்றது பதில ரசோ வைசா, அந்த பகவான் தான் ரசம்னே, அந்த ரசத்தை இவன் அனுபவித்து அனுபவித்து ஆனந்தமாக பூரிச்சுண்டு போறான் சார். அதை விட்டுவிட்டு எனக்கு காசு வரலையே, புகழ் வரலையே, நல்ல வஸ்திரங்கள் வரலையே, அது வரலையே, இது வரலையே, அழுது என்ன பிரயோஜனம், அழறதுனால ஏதாவது வருமா, தலைவலித்தான் வரும், மனசுக்கு கவலைத்தான் வரும். இன்னைக்கு இது பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு, எனக்குடையதான எண்ணத்தோட திருப்தியோட இருங்க, மனசு சாந்தி அடையும். அப்படி நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வந்தம் புஜாதாஸ்ரயம், தேவதைகள் இங்க பகவத் தியானம் எங்கே இருக்கோ, எந்த இதத்துல பகவான் பத்தி நினைக்கிறீளோ அந்த இதத்துல மற்ற எல்லா தேவதைகளும் வர. சுவாமி மகாவிஷ்ணு இருக்க, ஜெயவிஜயால் முன்னால நிக்கிற எல்லா தேவதையும் வரிசையில் லைன்ல நிக்கிறாளா, எதற்காக பார்க்கணும், என்னைக்காவது வழியில வரமாட்டாரா, பார்க்கலாமே, அந்த பகவானுடைய தர்சனம் எனக்கு வரட்டுமே, அவருடைய கண் பார்வை என் மேல விழட்டுமே, அதுக்காக காத்துட்டு இருக்கா தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன. அந்த ஒரு க்ஷணம் அந்த பகவானுடைய தரிசனம் நமக்கு வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அந்த பகவானுடைய ஒரு தியானம் எனக்கூடியதான ஒரு ஆனந்த பெருக்கு எனக்கூடியதான ஒரு ஏரி இருக்குமையானால் அந்த ஏரிக்கு பக்கத்தில் தேவதைகள் என்ன மகர்ஷிகளாக நிற்கிறானா, சுரமுனி ஸ்வந்தாம் புஜாதஸ்தயம். இந்த ஏரி பார்த்தீங்களோ தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன இவளுடைய ஸ்வாந்த அம்புஜ ஆசிரயம், அவளுடைய இதயம் எனக்கூடியதான தாமரை, இதய தாமரை அது ஆசிரியமா இருக்கு. ஏன்னா ஏரி இருந்தால் அது தாமரை இருக்கணும், அப்பதான் அந்த ஏரிக்கு ரொம்ப விசேஷம். இங்க என்ன தாமரைகள்னா தேவதைகள் மகர்ஷிகள் எனக்கூடியதான அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய மனது எனக்கூடியதான தாமரையோடு ஒட்டின் இருக்க. சுரமுனி ஸ்வந்தம் புஜாதஸ்தயம், ஏரியில் ஜலம் எப்படி இருக்க ஸ்வச்சம். நம்ம வெறும்ன மனசு விட்டலையானால் அது என்ன ஆகும்னா யாரையோ பத்தி நினைக்கும், மனசு சும்மா இருக்காது. யாருடைய மனசும் சும்மா இருக்காதுன்னு அதனுடைய சுவாவம் அசைகிறது, யாரையோ பத்தி நினைக்கிறது. அப்ப என்ன பண்ணும்னா நமக்கு பிடிக்காத வாழ்டைய மனசை பத்தி நினைக்கும், நமக்கு ரொம்ப வேண்டிய வாழை பத்தி நினைக்கல. ஏதாவது வந்தானே அவன் பாரு என்ன அப்படி சொன்னானே இப்படி சொன்னானே அவன் அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே, அவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார், துன்பம் பண்றவன்லாம் கெட்டது பண்றவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார், உலகத்தில் நிஜமாவே கலிக்காரம் எல்லாம் தப்பு தப்பா நடக்கு, இவனுக்கு எல்லாம் தப்பா தோன்றது இப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கான் சார் மனுஷன். ஆக விவகாரம் என்ன, வெறுமன மனசை விட்டலையானால் அந்த மனசனுடைய சுவாவமானது இன்னொருத்தரை பத்தி தப்பா நினைச்சுட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, அதை பத்தி நினைக்காதீங்க, பகவானை பத்தி நினைங்க. பகவானுக்கு 1000 நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டோமே, அதே போல சிவசஹஸ்ரநாமம் கேட்போமே, சிவநாம கல்பலத்த ஆலவாலம் அப்படின்னு சிவசஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ராயர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மகாபாரதத்துல 2 விதமான சஹஸ்ரநாமம் கிடைக்கிறது சிவசஹஸ்ரநாமம். இந்த சிவசஹஸ்ரநாமத்துக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் காமனா இருக்கக்கூடியதான நாமாக்கள்லாம் எடுத்து இதுல என்ன அர்த்தம் அதுல என்ன அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் எத்தனையோ கதைகள் இருக்கே, உபகதைகள்லாம் புராணம் நிறைய இருக்கே, அதை அனுபவிப்போமே, அந்த பகவன் நாம அவ கேட்டுக்கொண்டே இருப்போமே அப்படின்னு மனசுல எண்ணங்கள் தோன்றது பார்த்தா இதுதான் ஸ்வச்சமான தீர்த்தம். ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம், இதுக்கு முன்னால சத்விஜம்னா அழகான பட்சிகள்னால் சேவிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். குளம்னா எப்படி இருக்கணும், பட்சிகள்லாம் வருடம் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், அங்கெங்கெல்லாம் வாத்துகள் இருக்கும், அன்ன பட்சிகள்லாம் இருக்கும், மற்ற குருவிகள்லாம் அங்கே வந்து அப்பப்ப தீர்த்தத்தை சாப்பிட்டு போகும். இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஏரியே இல்லாதவா தீர்த்தம் இல்லாம திண்டாடுறது, தீர்த்தங்கள் ஏரி இருக்குமேனால் அங்கே வந்து சாப்பிடும் தீர்த்தத்தை. பசுமாடு இவைகள்லாம் பாருங்க அங்கே வந்து தீர்த்தத்தை சாப்பிடும். இப்பெல்லாம் ரோட்ல அப்படியே கட்டப்படுறது, அது பாட்டுக்கு அந்த வரும் தீர்த்தத்தை சாப்பிடும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அழகான ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம். த்விஜம்னு சொன்னா முன்னால பட்சிகள்னு சொன்னேன், பட்சிகளுக்கிடம் த்விஜம்னு பேர், அந்தனர்களுக்கும் த்விஜாள்னு பேர். என்ன சார்னர், முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பிறவியா, உபநயனமானப்புறம் இன்னொரு பிறவியம். பிறவி என்ன, ரெண்டு பிறவி, த்விஜன்மா. அம்மாவாயத்திலிருந்து ஒரு பிறவி கிடைச்சது, அது என்ன சாதாரணமான ஒரு பிறவி, சூல சரீரம் உண்டாச்சு. ரெண்டாவது ஞானமயமான ஒரு பிறவி, அந்த காயத்ரி மந்திரம் இருக்கே, காயந்தம் திராயதேதி காயத்ரி, வெறும்ன சொன்னாலே போறும் காயத்ரிக்கு அவ்வளவு பலம். அந்த காயத்ரிக்கு என்ன தச விதுன்னு என்ன வரைண்யம் என்ன இதெல்லாம் அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுண்டா உசத்தி அது இருக்கட்டும். அது தெரிஞ்சக்காமலேயே அந்த மந்திரத்தை சொன்னாலே உயர்ந்ததான ஒரு நினைக்க நாளடவுல வந்துவிடுறான். நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம், காயத்ரியை விட உயர்ந்ததான மந்திரம் இல்ல, அம்பாளை விட உயர்ந்ததான தெய்வம் இல்ல, அப்படி விசேஷமாக சொல்லிட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அந்த காயத்ரி மந்திரம் இருக்க பார்த்தீங்களா, அந்த காயத்ரி மந்திரத்தை சர்வதா சர்வகாலம் ஜபம் பண்ணணும். அந்த காயத்ரி மந்திரம் கிடைக்கிறது இருக்கே அது ரெண்டாவது பிறவி. அதே போலயே பட்சிகள்லாம் என்னன்னா முதல்ல முட்டையா பிறந்தது, கொஞ்ச நாள் அப்புறம் முட்டையை உடச்சுன்னு வெளியில பட்சி வந்தது, அதுவும் ரெட்டை பிரிவி, இவரும் ரெட்டை பிரிவி. அதே போல உங்க வாயில இருக்கிற பல் இருக்கு பார்த்தா அதுக்கும் த்விஜம்னு பேர். முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பல் வந்தது பால் பல்லும்பா, அது ஒரு 8 ஆயிடுதுன்னு வச்சுங்களா, ஒவ்வொரு பல்லா உதுந்து அப்படி வந்துடுறது. அந்த ரெண்டாவது பல் செட்டு வர்றப்ப டாக்டர்கிட்ட போய் அதுக்கப்புறம் கம்பி போட்டுண்டு அது நேரா வரணும்னு நினைச்சிட்டு என்னென்னமோ பண்ற பார்த்தீங்களா, இப்ப லோக்கத்துல தானா வரும் சார், நீங்க பல்லால அதை நோண்டாம இருந்தா நீட்டா வரும், பகவான் எல்லாம் நீட்டா தான் வச்சுட்டு இருக்கார், நம்ம தான் அதை அழுக்கு பண்ணி அசக்கியமா பண்ணிட்டு இருக்கான். அப்படி விசேஷமாக அந்த பல்லுக்கும் திவ்யம்னு பேர். இங்க என்ன சொல்ற, அழகான பட்சிகள் வந்திருக்கு, அதோட இல்ல சத்பிராமணால் நல்லவர்கள் வந்து அங்கே குளிச்சுண்டு இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டுருக்கா. நதியில் ஸ்நானம் பண்ணும்பொழுதோ குளத்தில் ஸ்நானம் பண்ணும்பொழுதோ ஸ்நானம் பண்ணும்பொழுதோ நம்ம தெரிச்ச தீர்த்தமானது இன்னொரு தருவால் தெரிக்கப்படாது. இங்கே ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கார், நம்ம போகிறோம், போயிட்டு வரும்பொழுது நம்ம சரீரத்திலிருந்தோ இல்லை வஸ்திரத்திலோ தீர்த்தம் அவ மேலே தெரிச்சதுன்னா மறுபடியும் அவள் ஸ்நானம் பண்ணும். ஆகிய நதியில் ஸ்நானம் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பா. படிவெட்டு இறங்கி போகிறதோ அங்கே இருக்கிறவா மேலே தீர்த்தம் படாமலோ எப்படி வருவா? ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணும்பொழுது சரீரம் தெரியாமல் ஸ்நானம், இப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாதே வாழ்க்கை. பாத்ரூமில் தான் ஸ்நானம் பண்ணி வழக்கமே தவிர ஏரியிலையோ குளத்திலையோ நதியிலையோ ஸ்நானம் பண்ண தெரியாது அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிற குழந்தைகளுக்கு. அப்படி பத்திரமா சுத்தமாக நீட்டாக ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா. அதே போல சுரமுனிஸ்தேவிதம் என்ன பண்றதான் டாலுட்டாகிறது. இந்த இதயம் எனக்கூடியதான எரி சிவ தியானம் இருக்கக்கூடியதான ஏரி இருக்கே, பகவத் தியானம் இருக்கக்கூடியதான இந்த ஏரி இருக்கே, இதை என்ன பண்ற தெரியுமோ காலுற்றாகிறது. எல்லா பாபங்களையும் துன்பங்களையும் போக்கடிக்கிறது. எந்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின பாபமெல்லாம் பகவத் தியானத்தினால ஓடி போறது. ஐயா கல்லூற்றாகிறது. சத்வாசதா விஷ்கிருதம், பாபத்தை போக்குறது மட்டும் இல்லாமல் சத்வாசனையே வரும்படி பண்ற. எல்லா மனுஷியாளுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கு சார், நம்ம எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், மனசாந்தியோட இல்ல இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் என்ன எண்ணம் யாருக்கு இல்ல இருக்கு. ஆனா அத கீழே தள்ளி மேல் நோக்கி கெட்ட வாசனைகள் வந்துருச்சு. எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் ஜல சர்வேஜனா சுகினோ பவந்து சொல்றோம். காலம்பரடு காலே வருஷத்து பத்தியா சத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்க்கேன மகிம்மகிதா சொல்றப்போ இல்லையா? தேசோயம் க்ஷோபரஹிதா, இந்த தேசத்துல க்ஷோபமே வரப்படாது, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும். ஆனா பேப்பர்ல பார்த்தா க்ஷோபம் தான் இருக்க, என்ன பண்றது? ரூபா வேல்யூ குறைஞ்சு போச்சு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறான் சார் மொத்தத்துல இருந்து. ஒவ்வொரு பேஜ் திருப்பினாலே நல்ல நல்ல நியூஸ், அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிராண விட்டா. ஏதாவது ஒரு பேஜ்லயாவது நல்ல நியூஸ் இருக்கா தேடி தேடி பார்த்தா எல்லா வேலும் நாலு பக்கத்துலயும் தேடினா நாலு பக்கத்துலயும் கெட்ட நியூஸா தான் இருக்கு, என்ன பண்றது? ஆனா அதை விட முடியலையே, அதுதானே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தா பரவாயில்ல, இதை பார்த்துட்டு டிவியில என்ன சொல்றான்னு ஒரு நியூஸை கேட்டு இந்த நியூஸை இன்னொரு சேனல எப்படி மாத்தி சொல்றான்னு அதை வேற கேட்டுன்னு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கா. சமயம் முழுக்க இதோட போறதே தவிர வேற ஏதாவது பார்க்கறதா பாருங்க. அப்படி இல்லையா? சத்வாசனாவிஷ்கிருதம், நல்ல எண்ணங்கள் அதை மனுஷனுக்கு தோணிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. சம்புத்தி, இப்படிப்பட்டதான குளம் எங்கே சார் இருக்கு? எங்க இருக்கு? சம்புத்தியான சரோவரம் ரஜா, ஏ அன்னபட்சியே, மனசுங்கிற அன்னபட்சியே, இங்கேயும் அங்கேயும் போகாத சம்புத்தியான சரோவரம். சம்புத்தியானம் எனக்குடையதான ஏரி. அந்த ஏரியில ஜலம் எப்படி இருக்க? நித்யானந்த ரசாலயம், எப்பொழுதும் நித்தியமாகவும் ஆனந்தமா இருக்கக்கூடியதான தீர்த்தம். அந்த ஏரிக்கு பக்கத்துல யாரும் இருந்துட்டு இருக்கா? தேவதைகளும் மனுஷியர்களும் அங்கே இருந்துட்டு இருக்க, மகர்ஷிகளும் இருந்துட்டு இருக்கா. அவளுடைய மனசு எனக்கூடியதான தாமரைகள் அங்கே என்ன முளைச்சிருக்கு. சுத்த சுத்தமாக ஏரி இருக்கு, தீர்த்தம் இருக்கு. சத்விஜ சேவிதம், பட்சிகள்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னேன். இங்கே திஜால்னா மகர்ஷிகள், மகர்ஷிகளும் மகான்களும் வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. காலுஷாகிறது எல்லா முன்னால் இருக்கக்கூடியதான அர்த்தத்தில் அழுக்க போக்குறது. இங்கே இருக்கிற ஏரியானதுன்னா பாபத்தை போக்குறது. காலுஷாகிறது சத்வாசனா விஷ்கிருதம், நல்ல வாசனையை கொடுத்ததான் முதல்ல சொன்ன ஏரி. ஏன் தாமரைகள்லாம் இருக்க நல்ல வாசனை வந்தது. இப்ப நான் சொன்ன சிவத்தியானம் எனக்கூடியதான ஏரி இருக்கு பார்த்தல, இது உங்க மனசுல நல்ல எண்ணத்தை உண்டு பண்றது. சத்வாசனா விஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் விரஜ மனோ ஹம்சாவதம் சத்திரம். ஏ மனசே, மனசு எனக்கூடியதான அன்னபட்சியே, இங்கேயும் அங்கேயும் போகாத விரஜா, செலுங்க செல்லுங்க அங்கே போங்க. இந்த பகவத்கீதையில முதல்ல ஆறு அத்தியாயத்துல யஜான்னு சொன்னோம், யாகம் பண்ணுங்க யாகம் பண்ணுங்க. ரெண்டாவது ஆறு அத்தியாயத்துல பஜா பஜான்னு சொல்லிட்டே வந்தார். கடைசியில் ஆயிரம் அத்தியாயத்துல விரஜான்ட்டார். எல்லாத்தையும் சர்வதர்மான் பரிச்சர்ஜ மாமேக்கம் சரணம் விரஜா. ஏன் சுவாமினர் பஜா யஜா தியஜா வியவாரம் விரஜான்னா விட்டு, அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த லோகத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். அது என்ன, இது என்ன, அவருக்கு என்னாச்சு, இங்க என்னாச்சு, இது என்ன போனா உங்களுக்கு என்ன க்ஷேமா, இதயத்துக்குள்ள பொருங்க, சிவத்தியானத்தை பண்ணுங்க, பரமேஸ்வர தியானத்தை பண்ணுங்க, பக்தியா இருங்க, ராவணனா இதை விட்டுவிட விரஜ மனோஹம்ச அவதம் சஸ்திரம். ஏ ஹம்ச அவதம்சனே, ஹம்சங்களுக்குள்ள வசதியான ஹம்சமே. அன்னபட்சி என்ன பண்றது, தீர்த்தமும் பாலும் கலந்து இருந்தா பிரிச்சு வைக்கிறது, பால பருகி தீர்த்தத்தை விட்டு விடுறது, அதான் அன்னபட்சியினுடைய விசேஷம். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, நல்லதை எடுத்துங்க கெட்டதை விட்டுருங்க. ஏ ஹம்ச அவதம்ச ஸ்திரம், ஆனந்தமா இங்கே இருங்க, இதை விட்டு விட்டு வேற எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஓடாதீங்க. நக்கிம் ருத்ரஸ்ய பல்பல பிரமண சஞ்சாத சிரமம் பிராப்ஸ்யசி. ஏ என்ன அவசியமாக க்ஷுத்ர ஆசிரய பல்வல பிரமண, இந்த குட்டையிலிருந்து அந்த குட்டைக்கு போறது, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அங்கே அழுக்கா இருக்குங்கிறது, உடம்பெல்லாம் சேர பூசிக்கிறது, அதுல இருந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்நானம் பண்றது, இந்த வம்பெல்லாம் எதுக்கு, வண்ணபட்சிய வேண்டாம், இந்த சுத்தமான அழகாக இருக்கக்கூடியதான நன்ன ஆனந்தமான தீர்த்தம் இருக்க இங்கேயே இருந்துருங்களேன். ஸ்திரம் ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாத சிரமம் பிராப்ஸ்யசி. ஏறி குட்டையா இருக்கக்கூடியதான இடங்கள்ல விழுந்து அங்கே போய் சுத்தி சுத்திட்டு அங்கே போயிட்டு வரக்கூடியதான சிரமமே உங்களுக்கு வேண்டாமே, இங்க ஆனந்தமாக இங்க இருங்களே அப்படின்னு மனசு எனக்கூடியதான இந்த அன்னபட்சிய மனசு அன்னபட்சியா வச்சு, இதயம் எனக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரியா வச்சு, அந்த ஏரியில ஆனந்தமான ஒரு தீர்த்தம் இருக்க, நித்தியானந்தமாக இருக்கிற ரசயுக்தமான தீர்த்தம் இருக்கிறதாகவும், அந்த ஏரி கரையில மனுஷாலும் தேவதைகளும் இருந்துட்டு இருக்கா போலையும், அவளுடைய இதய தாமரை மலர்ந்து இருக்கா போலையும், தீர்த்தமானது ஸ்வச்சமா இருக்கா போலையும், அங்கே குருவிகள்லாம் வரா போல, மகர்ஷிகள்லாம் முனிகள்லாம் வந்து சேவை பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா போலையும், அந்த தீர்த்தமானது மனுஷியாளுடைய பாபத்தை போக்கக்கூடியதாகவும், நல்ல எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதான சம்புத்தியானம், அவரை நினைச்சாலே சம்பவத்தீதி சம்பவ, ஆகையால் சம்புத்தியானம் எனக்கூடியதான ஒரு ஏரி இருக்க, என் மனம் எனக்கூடியதான அன்னபட்சிய இங்கேயும் எங்கேயும் அலைவானே இந்த ஏரியில. ஏன்னா அன்னபட்சிக்கு ஏரினா ரொம்ப இஷ்டம், அதே தாமரை இருக்கக்கூடியதான ஏரினா ரொம்ப இஷ்டம், அப்படிப்பட்ட தாமரைகளோடு கூடியதான ஏரி இருக்கேப்பா இங்க, இதை விட்டுவிட்ட அனாவசியமான குட்டைகளுக்கெல்லாம் போய் சமப்படுவானே. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சோம், அதனால மனசுக்கு துன்பம் தான் வருது. ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்தேன், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் துன்பம் வருது. இவ அவளை வச்சா, அவ இவாளை வச்சா, மாமியார் மட்டும் பண்ண வச்சா, அதான் தெரிஞ்சிருக்கேன், வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கேன், மறுபடியும் ஏன் சொல்லடா. ஒவ்வொரு விவகாரமும் ஏதோ அனுபவிச்சுட்டே இருக்கும், அதை பார்த்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும். வேண்டாவே, இந்த சிவத்தியானத்துக்கு வாங்க, பகவானுடைய ஸ்வரூபத்தை நனைங்க, மங்களமூர்த்தியை நனைங்க, மங்களானஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம்ச. எவ்வளவு அழகான ஒரு ஸ்வரூபம், மனசுக்கு பரமசாந்தியை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம், இதை அனுபவிங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. நித்யானந்தரசாலயம் சுரமுனி ஸ்வந்தாம்புஜாத்தாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம் கலுஷஹ்ருத் சத்வாசனாவிஷ்டதம் சம்புத்தியான சரோவரம் ரஜ மனோஹம் சாவதம் சஸ்திரம் கிம் சுத்தாஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாத சிரமம் பிராப்ஸ்யசி அப்படின்னு இந்த மனச ஒரு ஏரியாக வச்சு, இதயத்தை ஏரியாகவும் மனச அன்னபட்சியாகவும் வச்சு நமக்கு சொன்னார். அடுத்ததாக என்னன்னார், இந்த மனச இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம், ஒரு கொடியா வச்சு, அந்த கொடிக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வேண்டியதான வசதி, கொடியா இருக்கணுமே, என்ன வேணும், அதுக்கு ஒரு பாத்தி வேணும், அங்கிருந்து தானே வரும், அந்த பாத்தியில தீர்த்தம் இருக்கணும், ஜலம் இல்லாதவனா காஞ்சி போயிடும். அந்த கொடியானது அப்படி மேல வரும்பொழுது ஒரு மரத்தை சுத்திண்டு வரணும், அதை ஒரு கொம்பை சுத்திண்டு வரணும், மேலே வந்த பிறகு என்ன, அதுக்கு மேலே ஒரு பந்தல் போடுவான், அந்த பந்தல்லாம் படறி இருக்கும், அதுலேருந்து புட்பங்களும் காய்களும் நல்ல வாசனைகளும் வரும், அதோட புட்பங்கள் இருக்குமையானால் நல்ல இந்த வண்டுகள்லாம் இங்கே வரும், இத்தனையும் இருந்தால் தான் அதுக்கு ஒரு புட்ப கொடின்னு பேர், ஒரு மல்லி கொடியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக நல்ல வாசனை இருக்கும், அந்த பிராந்தத்திலேயே வாசனை, அந்த புட்பங்கள் மேலே விழ, நீங்கள் வந்து அப்படி போனால் உங்கள் தலையிலையும் புட்பம் விழ, ஓஹோ யாரோ போட்டான்னு மேலே பார்க்க, இங்கே யாரோ இருக்காரு நினைக்காதையோ, வம்பு அதோடு நிறுத்திக்கணும் அப்படி விவகாரமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியதான அழகான ஒரு சொரூபம் இருக்கு இல்லையா, இப்படிப்பட்டதான ஒரு கொடியை நான் சொல்கிறேன். அந்த கொடி எப்படி இருக்கும், அந்த கொடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன, பாத்தி என்ன, அதில் இருக்கிற ஜலம் என்ன, அதை பிடிச்சிக்கக்கூடியதான கொம்பு என்ன, அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான பந்தல் என்ன, அந்த கொடியில் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் என்ன, அந்த புஷ்பங்களுடைய வாசனை என்ன, அந்த வாசனைக்கு வந்ததான வண்டுகள் என்ன, இத்தனையும் சொல்ல போறேன். இப்படிப்பட்டதான அழகான கொடி இருக்கு, பந்தல் போடுறீங்க, இங்கே வந்து மனசே ஆனந்தமாக இருன்னு. அடுத்ததா பக்தி கொடி, முக்தியை கொடுக்கக்கூடியதான பக்தி கொடியை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். இத நாளை